கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போதவரவர்கள் சொன்னது போல இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த போதகருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். மகள் மருமகன் அவளுடைய வீட்டை பார்க்க அவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளும்படியாக ஒரு மாத காலம் இங்கே இருப்பதற்காக வந்தேன். 30ஆம் தேதி கடந்து செல்கிறேன். களக்காடு பகுதியிலே கர்த்தருடையதான வேலையை செய்து வருகிறேன். அந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ஒரு சலாக்கியமாக கருதுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சாம் 103:1-2. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனும் வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசும்படி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசுகின்ற நல்ல தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே மனித வாழ்விலே எத்தனையோ வார்த்தைகளை அனுதினமும் கேட்கிறோம் ஆண்டவரே. காலையிலிருந்து இரவு வரைக்கும் அநேகம் வார்த்தைகள் எங்கள் காதுகளிலே கேட்கிறது. ஆனால் எங்களுக்கு சோர்வை உண்டாக்கும் வார்த்தைகள், வேதனையை கொடுக்கும் வார்த்தைகள், சந்தோஷப்படுத்துகின்ற பல வார்த்தைகளும் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே மேலானது உம்முடைய வார்த்தை. உம்முடைய உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தையினால் இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு மனித சத்தத்தை கேட்டு நாங்கள் சோர்ந்து போக அல்ல, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுப்பி தருவீராக. என்னோடு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நாம் வாசித்த இந்த வசனத்தை நாம் நினைக்கும் பொழுது அநேக இடவையிலே ஜெபித்து முடித்தவுடன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நாம் பழகியிருக்கிறோம். யார் அதை ஏற்படுத்தினார்களோ தெரியவில்லை. எதற்காக ஜெபத்தின் முடிவிலே அப்படி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருமுறை ஒரு விசுவாசின்னா புதுசாக தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த வீட்டிற்கு போயிருந்த பொழுது அந்த சகோதரி என்னிடத்திலே கேட்டார்கள், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஜெபத்தின் முடிவிலே கண்டிப்பாக சொல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னது கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. ஆகினால் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஜெபத்தை முடித்தால்தான் ஜெபம் முடியும் என்று நாம் பழகியிருக்கிறோம். ஆகினால் எங்கேயாவது ஜெபம் நடத்தும் பொழுது என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லாவிட்டால் ஐயோ ஜெபத்தை இடையில முடிக்காமலே விட்டுட்டாங்க அப்படி என்று சொல்வது உண்டு. நான் ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டிருந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன், ஆமென் போட்டு முடித்தாச்சு. ஆகையினால் ஒரு நபர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஜெபத்தை இடையில் விட்டுட்டீங்க. என்ன இடையில் விட்டுட்டேன்? இல்லை, என்னாத்துமாவே கத்தரை சோத்திரி சொல்லலையே. அப்படியா, என்னாத்துமாவே சொன்னால் தான் ஜெபம் முடியுமா அப்படின்னு கேட்டேன். இப்பொழுது மகளுடைய பையன் எங்கூட தான் அங்கே ஊரில் இருக்கிறான். இதில் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆராதனையிலே சொன்னால் எங்கே அவன் இருந்தாலும் அலர்ட் ஆகிடுவான். ஆரம்பத்தில் அது முடிக்கிறதுக்கு முன்னால் ஓடி வந்துடுவான். என்னன்னா தாத்தா ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுக்காக ரெடியாக வந்து நிற்பான். அதனால் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடித்த உடனே தாத்தா ஸ்தோத்திரம்னு சொல்லாமல் போகமாட்டான். எங்கே ரெண்டாலும் பின்னால் ரெண்டாலும் சத்தம் போடுவான். ஆகையினால் அவனுக்கு தெரிகிறது, அப்போது என்னாத்துமாவே சொல்லிட்டாங்கன்னா ஜபம் முடிஞ்சிட்டு, ஆகையினால் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய நேரம் வந்துட்டு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஆகையினால் பல பிள்ளைகளுக்கு என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று சொல்வது விருப்பம். ஏனென்றால் அப்போது தான் ஜபம் முடியும், நம்ம சீக்கிரம் என்ன செஞ்சலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கத்தோடியான வேதத்திலே நாம் பார்ப்போமானால் இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தரம் ஜபங்களிலே நாம் ஜபிக்கிற நாம் ஆராதனை நடத்தும் பொழுதும் ஆராதனை செய்து முடிக்கும் பொழுதும் ஜபித்து முடிக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் பயன்படுத்துகிறோம். ஆகையினால் யார் இதை ஏற்படுத்தினார்கள் ஜபத்தின் முடிவிலே செய்வதற்கு என்று எனக்கு தெரியவில்லை. அதை குறித்த அறிவு எனக்கு இல்லை. உங்களுக்கு தெரிந்தால் முடிவிலே என்னிடத்திலே சொல்லுங்கள். ஆகையினால் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை அங்கே நினைப்போட்டுகிறார். இரண்டாவது வசனத்திலே சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஃபர்கட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். ஃபர்கட் நாட் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக இவர் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஃபர்கட் நாட், மறவாதே, நினைவிலே வைத்துக்கொள், ரிமெம்பர், மறந்து போகக்கூடாத சில காரியங்களை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்வோம். அந்த சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபர்கட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். அவர் நமக்கு செய்த ஒரு நன்மையையும் மறந்து போகக்கூடாது என்று ஆண்டவராகிய தேவன் அங்கே நினைப்போட்டு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு அநேகம் நன்மைகளை இந்த உலக வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளுக்காக நன்றியுடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பொருளை ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்றி என்று சொல்கிறார், தேங்க்ஸ் சொல்கிறான். ஆகையினால் தேங்க்ஸ் சொல்கிறதில் குறைஞ்சி போகிறதில்லை. ஆகையினால் தேங்க்ஸ் சொல்கிறதில் ரொம்ப ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆகையினால் நாங்கள் ஊரில் இருக்கும் பொழுதே பல போதக நண்பர்கள் இந்த நாட்டிலிருந்து கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பழகியிருக்கிறேன். ஆகையினால் அவர்கள் பல இடத்திற்கு போகும் பொழுது, ஆட்களை பார்க்கும் பொழுது, ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேங்க்ஸ் என்று சொல்வார். அது நல்ல ஒரு பழக்கம்தான், அது மோசமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தேங்க்ஸ் வந்து அதோடு என்ன செஞ்சிருது, முடிஞ்சு போயிடும். தேங்க்ஸ் சொல்லாமலே இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது எவ்வளவு பரவாயில்லை தான். ஆனால் அந்த நேரத்தோடு முடிந்து போகின்ற ஒன்றாக ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்கின்ற நன்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நன்மைகள் பல நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் செய்கிறார் என்று அந்த சங்கீதம் 103 சங்கீதத்திலே அந்த சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். முதலாவது பாவ மன்னிப்பாகிய நன்மையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், தட் இஸ் எ கிரேட் பெனிஃபிட் தட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு மேலான ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே ரட்சிப்பு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே ஒருவேளை நமக்கு எளிதான முறையிலே அது கிடைத்திருக்கலாம். ஆனால் இது தரம் குறைந்த ஒன்று அல்ல. வி ரிசீவ்டு ஃப்ரீலி பட் தட் இஸ் நாட் சீப். ஆகையினால் இது தரம் குறைந்த ஒன்று அல்ல. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பு என்பது மேலான ஒரு கிஃப்ட். பாடல்களே கூட பாடினோம், ஆண்டவராகிய இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தன்னுடைய பரலோக மேன்மை விட்டு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று பாடலாம் பாடணும். ஆகையினால் இந்த ரட்சிப்பை இயேசு நமக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய விலையேறப்பெற்றதான ஜீவனையே அதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகையினால் ரட்சிப்பு இந்த உலக வாழ்விலே மேலான ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேகம் ஆசீர்வாதங்களிலே மேலான ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டால் இந்த ஆத்தும ரட்சிப்பு தான், பாவம் மன்னிப்பாகிய இந்த அனுபவம் தான். இந்த ஆத்தும ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுடைய நிலை என்ன? அவன் தேவனோடு உறவு கொள்ள முடியாது, தேவனோடு ஐக்கியமாய் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அது மட்டுமல்லாமல் மறுமையிலே அவன் பிரவேசிக்கும் பொழுது தேவனோடு கூட அந்த நித்திய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 3:3 உள்ள வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், He cannot even see the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்தை அவன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாய் அனுபவத்தை ஒரு மனிதன் இந்த உலக வாழ்விலே அவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனோடு ஐக்கியமாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. தேவனற்ற மனுஷனாய் இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்கிறது. இந்த உலக வாழ்வின் முடிவிலேயும் மகிமையிலே மறுமையிலே ஆண்டவராகி தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாத ஒரு எல்லைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடையதான் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவோ அந்த ராஜ்யத்தை காணவோ அவனாலே முடியாது என்று இயேசு திட்டவட்டமாய் சொன்னார். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் கொடுக்க தான் செய்யணும். ஆனால் இயேசு சொன்னதுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால், மகிமையிலே மறுமையிலே இயேசுதான் பரலோகத்துக்கு சீஃபாக இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆகையினால் இயேசு சொன்னார், அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்கவோ பரலோக ராஜ்யத்தையோ காணவே முடியாதுன்னு சொன்னார். ஆகையினாலே தான் இந்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாமும் இந்த ரட்சிப்பின் மேன்மையான அனுபவத்தை குறித்து பிறருக்கு சொல்வதற்கும் பிறர் இந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுவதற்கும் நாம் பிரயாசப்படணும். அல்லேலூயா. மரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து பிறரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும். ரட்சிப்பை குறித்து சொல்லுவது வந்து இட் இஸ் ஸோ ஈஸி. அதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற முறையிலே ஒரு நபரை நடத்த வேண்டும். தட் இஸ் அ ஹார்ட் திங் டு டூ தட். பவுல் சொல்கிறான், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும். ஆகையினால் நான் இங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய மருமகன் சொன்னார்கள், சபை ஆரம்பித்து நீ கோயிங் டு பி 19 இயர்ஸ், 19 வருஷம் ஆக போதா பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால் இங்கே நான் பார்க்கிறேன், 19 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய க்ரௌடு என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். அந்த தரிசனத்தோடு தான் பாஸ்டர் அப்படி செய்கிறாங்க. பல இடங்களிலே கர்த்தருடைய வேலையை செய்து வருகிறார்கள். எதுக்காக இது எளிதான ஒன்று. நம்ம சொன்ன உடனே எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ரட்சிப்பை குறித்து சொல்கிறோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம், சொன்ன உடனே எல்லாம் வந்துடுறதா இருந்தால் நல்லதாக தான் இருக்கும். ஆனால் பவுல் சொல்கிறான், கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன். ஆகையினால் ரட்சிப்பு பிறர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கொஞ்சம் பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே ஏற்பட, ரட்சிப்புலே அவர்கள் நிலைத்திருந்து அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடையதான வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தால்தான் முடிபரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் அவர் பாதுகாத்துக் கொள்வதற்காக பிரயாசப்படுறார். அதான் பாஸ்டர் சாட்சியில் சொன்னாங்க, அறிவிப்பில் சொன்னாங்க. ஆகையினால் ஒரு கூட்டம் வச்சுருக்கிறோம். அந்த சகோதரருடைய நிலையிலே அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கத்தருக்குள்ளே வரணும், ஐக்கியப்படணும், அதுக்காக ஜோம் பண்ணணும் எல்லாம் சொன்னாங்க. எதுக்காக? அவர்கள் கத்தருடைய ரட்சிப்பை பெற்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே உறுதியாக இருந்து கடைசி பரியந்தம் அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த ரட்சிப்பாய ஈவு என்பது மேலான ஒரு ஈவு. அது மட்டுமல்லாமல் இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்திலே இந்த ரட்சிப்பை வேறு ஒருவரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இந்த ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவநிப்பாகிய அனுபவத்தை இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த தலைவர்களோ, எந்த ஆவிகளோ, எந்த மனுஷர்களோ இந்த உலகத்திலே மனிதனுக்கு ரட்சிப்பை இல்லை என்றால் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஆகையினால் அது கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும், இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இயேசுவினால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பை, நமக்கு ரட்சிப்பை தந்த அந்த ஆண்டவர் இந்த தேசத்தில் இருக்கிற நபர்களுக்கு, உலகத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு இயேசு மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பாகிய அனுபவத்தை இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகையினால் இந்த மேலான ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற மேலான அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு துதித்து மகிமை செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு விலையிறப்பதான் ரட்சிப்பை கொடுத்தார். இப்படி நிருபத்திலே வாசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பை இயேசுவின் மூலமாக மனிதனுக்கு வாக்குப்பணி இருக்கிற இந்த ரட்சிப்பை ஒருவன் அசட்டை பண்ணுவானாகில் அவன் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வான் என்று ஆவியானவர் அங்கே எழுதியிருக்கிறார். ஆண்டவர் மன்னிக்கிறவர், மனிதனுக்கு உதவி செய்கிறவர், மனிதனிடத்தில் அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர் இறுதி நாளிலே மனிதனுக்கு நியாய தீர்ப்பை ஒன்றை வைத்திருக்கிறார் என்றும், இயேசுவின் ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறவனை அந்த நித்திய நரகத்திலே அசுத்த ஆவிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற, நியமித்திருக்கின்ற அந்த நரகத்திலே அவனை தள்ளிவிடுவார் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பு கொடுக்கிற ஆண்டவர் கடினமாக இருப்பாரோ என்று பலரும் நினைத்து இந்த தேவனோடுள்ளதான உறவிலே, ஐக்கியத்திலே என்ன சொல்ல, கொஞ்சம் அப்படி மெதுவாக பின்னாலே போயிடுறாங்க. அன்புள்ளாண்டவர், இரக்கமுள்ளாண்டவர், நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவார், ஆகையினால் நம்ம கண்டுகிட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகள், தெய்வ மனுஷர்கள், தெய்வ மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நபர்களுக்குள்ளே, தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே அநேக இடவையிலே ஒரு டெண்டன்சி வந்துடுது, எண்ணம் வந்துடுது, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கண்டுகிட மாட்டார். அப்படி வேதத்தில் எங்கேயும் சொல்லவே இல்லை. அதனால் பரிசுத்தவான் பாவம் செஞ்சால் அது பரிசுத்தம் என்றும், துன்மார்க்கன் பாவம் செய்தால் அது பாவம் என்றும் வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்லை. நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு திரும்பி அநீதி செய்தால் அவனுடைய நீதி கிரியைகள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு அதை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 அங்கே சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அங்கே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கே கீழே ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், அந்நாளிலே அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்வாராம், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்திருக்கிற அந்த நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. அது என்ன, யாரை குறித்து சொல்லுகிறார் என்றெல்லாம் இப்போது சொல்வதற்கு நேரமில்லை. ஆகையினால் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்மையானதை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதிலே கடைசி பரியந்த உண்மையுடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். இந்த ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இந்த ரட்சிப்பு இந்த உலகத்திலே உள்ளதான எல்லா ட்ரெஷர்ஸை காட்டலும், இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொக்கிஷங்களை காட்டலும். நம்முடைய வேலையோ, நம்முடைய வீடோ, நம்முடைய சொத்துக்களோ, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ, ஆகையினால் எந்த சொத்துக்களாக இருந்தால் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஆகையினால் எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்பது மேலான ஒன்று, விலையேறப்பெற்றதான ஒன்று, இடை விலைமதிப்பற்ற ஒன்றாக, விலையேறப்பெற்ற ஒன்றாக நாம் நினைக்க வேண்டும். ஆகையினால் இந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆகையினால் இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் நம்ம இறுதி நாளிலே ஏமாந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வந்துவிடும். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். பரலோக தேவனுக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதிலே கவனம் செலுத்தணும். ஆண்டவராகிய இயேசுவின் மகிமையின் வருகையை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு வரும்பொழுது அந்த சபையின் போதகரை கூப்பிட்டு, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொரு சபையிலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பாஸ்டர் முதல்ல வாங்க, உங்கள் ரெஜிஸ்டராக கொண்டு வாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் பிலிவேஷாக என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவாரா? ஆ, அப்படி ஒன்றும் சொல்லப்படலை. நம்ம சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பல காரியங்களுக்காக ரெஜிஸ்டர் எல்லாம் கீப்பப் பண்ணுறாங்க. பிலிவேஷனுடைய பேர், அவங்களுடைய குடும்பத்தினுடைய பேர், பிள்ளைகளுடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய அநேக காரியங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பல காரியங்களுக்காக அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் இயேசு வரும்பொழுது பாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா இந்த ரெஜிஸ்டரை கொண்டு வந்து என்னட்ட காமின்னு கேட்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு வரும்பொழுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பலியினால் என்னோடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னோடே கூட்டுங்கள் என்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மத்தியாயத்தில் வரும்பொழுது தூதர்களிடத்தில் சொல்லுவார், என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லுவார். ஒன்று சுழலிக்கு 4:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் தேவனோடு கூட எடுக்கப்பட்டு, மேகங்கள் மேல் எடுக்கப்பட்டு அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் காணப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவோடு சேர்ந்து, பரலோக தேவனோடு சேர்ந்து இந்த உலக வாழ்விலேயும் மறுமையிலேயும் காணப்படுவதற்கு ஆண்டவராகி தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்ற இந்த இரட்சிப்பை குறித்து கரிசனை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே அநேக பொருட்களை கொடுக்கின்ற மனிதர்களுக்கு நன்றி சொல்கிறதை காட்டிலும் ஆண்டவராகி தேவனால் கொடுக்க நாம் பெற்றிருக்கின்ற இந்த விலையேறப்பெற்ற இரட்சிப்புக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆகையினாலே தான் ஆராதிக்க வருகிறோம், அவருக்கு ஆராதனை செய்ய மகிமைப்படுத்த வருகிறோம். ஆராதிக்க வேண்டும் என்பது ஒரு ஆப்ஷன் அல்ல. நாம் விரும்பினால் ஆராதனை செய்யலாம், இல்லை என்றால் ஆராதிக்காமல் இருந்து விடலாம் என்று அல்ல. ஆராதனை என்பது இட் இஸ் எ கமெண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையாயிருக்கிறது, கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை செலுத்தினால், ஆராதனை செய்தால், அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருமே அல்லாமல் ஒரு கேடும் நமக்கு வராது. அந்த 103 சங்கீதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னுடைய உனக்கு உன்னை சுகமாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினால் முதல்ல உன்னுடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறார், அப்புறம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று வருகிறார். இப்போ ஆண்டவராகி தேவன் நமக்கு சுகத்தை தருகிறவர். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று பல சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவராகி தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், சரீர சுகத்தை ஆண்டவராகி தேவன் தருகிறவர். சுகவீனம் வராதபடி நம்மை பாதுகாக்கிறவர் அவர். சுகவீனம் வரும்பொழுதும் அதிலே நமக்கு சுகத்தையும் அவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஹெல்த்தியாக இருப்பதும் ஆண்டவராகி தேவன் நமக்கு தரும் சொத்துக்களிலே ஒன்று. ஆகையினால் இதை வந்து ஒரு சொத்தாக நினைக்கணும். நம்ம சுகத்தோடு ஆண்டவர் வச்சுருக்கிறாருன்னா அது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு சொத்து. ஆகையினால் பலவீனங்கள் வராதபடி ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார், பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரத்திலே பலவீனம் வரும்பொழுதும் அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் ஆண்டவராகிய தேவன் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு என்னை ஒரு கொடிய வியாதியின் என்று என்னை சுகமாக்கின பிறகினாலே தான் இந்த ஆவிக்குரிய எல்லைக்குள்ளே நான் பிரவேசிக்க நேரிட்டது. நான் பிறப்பிலே ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் என்னுடைய குடும்பத்தினர், சூழ்ந்திருந்த மனுஷர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே வந்த காக்கா விழிப்பு என்ற ஒரு கொடிய வியாதி, இவைகள் என்னை ஒரு இந்துவை காட்டிலும் மோசமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே என்னை கொண்டு போய்விட்டது. ஆகையினால் இயேசுவை ஏதோ பேருக்கு ஆராதனை செய்து ஒழுங்காக ஆராதனைக்கு போய் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆலயத்தில் தான் இருப்பேன், இடைப்பட்ட நாள்னா வேற எங்கேயோ போயிடுவேன். எங்கேயோன்னா கத்தருக்கு விருப்பமில்லாத ஆராதனைகள், கத்தருக்கு விருப்பமில்லாத செயல்பாடுகள். ஆயினால் உண்மையாய் இந்த தெய்வீக எல்கைக்குள்ளே கத்தர் என்னை கொண்டு வந்தார். 1976 ஆண்டிலே, 1977 ஆண்டிலே கத்தருடைய வேலையை செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டேன், உந்தப்பட்டேன். அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகினால் 3 ஆண்டுகள் ஒரு இடையூறாத ஒரு போராட்டத்தின் முடிவிலே 1980 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கத்தோடிதான் வேலைக்காக என்னை அர்ப்பணம் செய்தேன். அந்த நாளிலே கத்தர் நினைத்தமுடைய ஆவியின் பலத்தினாலே என்னை நிரப்பினார். அன்றோடு என் வியாதி ஒழிந்து போய்விட்டது. ஆகினால் இயேசுமிடத்திலே அன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்தேன், என்னவென்றால் எனக்கு நீர் சுகத்தை கொடுப்பீரானால், நீர் எனக்கு கொடுத்த இந்த சுகத்தை குறித்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நான் சொல்வேன்னு சொன்னேன். ஆகையினால் அது நிமித்தமாகத்தான் அதையும் உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறேன். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், நம்முடைய சரீரத்திற்கு தேவையான பலனையும் சுகத்தையும் தருகிறார். பலவீனங்கள் வரும்பொழுது எந்த அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அவர் இந்த வியாதியை சுகமாக்குவார், இதை சுகமாக்க மாட்டார், வேறு ஒரு வியாதியும் இல்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடிமைப்பட்டிருந்த அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு எனக்கு அந்த வியாதியின் என்று சுகத்தை தந்தார். ஆண்டவராகிய தேவன் எந்த வியாதியிலிருந்தும் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலேயும் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகையினால் அவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை. ஆகையினால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த தெய்வீக சுகத்தின் வல்லமை, இயேசுடைய காயங்களிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை, ஏசாயா சொல்கிறான் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்கிறாரே. ஆகையினால் இயேசுவனுடையதான அந்த அற்புத வல்லமையினால் அவர் நம்மையும் சுகமாக்குவார். சுகம் என்று சொல்லும் பொழுது அதில் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சரீர சுகம் முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற இவுகளிலே ஒன்று. இன்னொன்று, அவர் நமக்கு ஆத்மாவிலேயும் சுகம் தருகிறார். சோல் ஹீலிங், பாடி ஹீலிங் அண்ட் சோல் ஹீலிங். நமக்கு அநேரளவிலே சோல் ஹீலிங் தேவைப்படுகிறார். சோல் ஹீலிங் என்று சொன்னால், ஐயோ எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாத்தோ எல்லார நபரோடையும் தான் சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் நான் தனிமையாக வாழ்கிறத போல உணர்கிறேன். ஆகினால் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு சமாதானம் இல்லையே. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, அநேகம் காரியங்கள் இருக்கிறது, ஆனால் சமாதானமாய் நான் வாழ முடியவில்லையே. சமாதானம் என்பது எனக்கு தூரமாய் போயிருக்கிறது என்று சொல்லி அநேக இடவையிலே சமாதானத்தை தேடிப்போனால், சந்தோஷத்தை தேடிப்போனால், அது சமாதானமும் சந்தோஷமும் அநேக இடவையிலே அது பறவை மாதிரி பறந்து போயிடுது. நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் உன் ஆசையை பறக்க விடுவானேன், அது தனக்கு இறக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா செல்வத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? இதை நான் விரும்புகிறேன், இதை நான் அடைய விரும்புகிறேன், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுக்கு பக்கத்தில் போனால் பறவையை பிடிக்க போன மாதிரி அது முதல்ல என்ன செஞ்சிருது? நடந்து மெதுவாக போயிடுது. அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக அதை துரத்திக்கிட்டு போனால் அது ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஓட போனால் அது திடீர்னு என்ன செஞ்சுது? பறந்து போயிடுது. நம்ம எட்டி பிடிக்க முடியாத நிலைக்கு அது பறந்து போய்விடுது. அதே மாதிரி அநேக நடவையிலே நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமும் சமாதானமும், இந்த உலகத்திலே பிறரிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற அநேகம் சந்தோஷங்களும் சமாதானங்களும் நம்ம செலவிமத்தில் எட்டி பிடிக்க முடியாத பறவையை மாதிரி பறந்து போயிடுது. ஐயையோ, அப்படி பறந்து போனால் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராமல் வேற என்ன வரும்? ஆகையினால் தான் நிறைய பேருக்கு ஆமாம் சொல்ல முடியாத வேதனையான அநேக வியாதிகள். ஆகையினால் என்னுடைய சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறார், நல்ல சகோதரர் தான். ஆகையினால் திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆகையினால் அவருக்கு பல செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சு அவரை ஓரளவுக்கு கண்டிஷனில் மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப நாளாக அவரிடத்தில் நான் அதை பற்றி பேசினதில்லை, ஏன் இப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டதில்லை. ஒரு நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், ஆமாம், தன்னுடைய மகனுடைய செயல்பாட்டினால, அவனுடைய நடத்தையினால தான் ஐயா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. அப்போ தான் விரும்புகிற சந்தோஷம், தான் விரும்புகிற சமாதானம், தன்னுடையதான சமாதானம் சந்தோஷம் வாழ்க்கையிலே எடுபட்டு போகும் பொழுது, தூரமாய் போகும் பொழுது, எதிர்பார்க்கிற சந்தோஷம் சமாதானம் தனக்கு கிடைக்காமற் போகும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் இருதயமே என்ன செஞ்சிருது, ஆமாம் அது செயல்பட கஷ்டமாக நின்று போயிரு. சில சமயத்தில் இருதயம் உடனடியாக நின்றுது, ஒரு சிலருக்கு என்ன செய்கிறது இல்லை, அப்படி ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து உடனடியாக நிற்க வைக்காமல் அதை ஆக்டிவேட் பண்ண வச்சிடுறார். ஆகையினால் பல வேதனையான அனுபவங்கள், சமாதானம் இல்லாமற் போகும் பொழுது, சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லாமற் போகும் பொழுது, சோர்ந்து போய்விடுகின்ற நிலை வாழ்க்கையிலே வந்து விடுகிறார். ஆகையினால் அந்த சமாதானத்தை கொடுக்கின்ற, நம்முடைய ஆத்மாவை சுகமாக்குகின்ற கர்த்தரிடத்திலே நாம் கடந்து வருவோமானால் அவர் நமக்கு அந்த தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வைத்து போகிறேன்னு சொன்னால் நான் விட்டுட்டு போகிறப்பா என்னுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரத்தை. இப்போது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறார்கள் அப்படின்னு இருக்கிற. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது வீடும் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று இருக்கிறார். ஆகையினால் அப்போது பெற்றோருக்கு நல்ல சொத்துக்கள் இருந்தால் அவங்க போகும்பொழுது அது தெருவில் உள்ளவங்களுக்காக கொடுப்பாங்க, இல்லை அடுத்தவங்களை ஊராட்களை கூப்பிட்டு இந்த சொத்துக்கள் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டான். ஆகையினால் தனக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு தான் அது என்ன செய்யும், சுதந்திரமாய் சேரும். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திலே ஒன்றை விட்டு போகிறேன், ஒன்றை வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவரை குறித்து சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் தேவைப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் தேவைப்படும் பொழுது, யார் அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை, நிறைவான அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும்? நாம் பல நபரிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற எல்லா நேரங்களிலும் அவர்களிடத்திலிருந்து சமாதானம் சந்தோஷம் நமக்கு வரும் என்று சொல்ல முடியாது. அது ஏன் எப்படி அப்படி நினச்சி நம்ம என்ன சொல்ல அப்செட் ஆகிடும். அதனால் நம்ம எதிர்பார்க்கிற சமாதானம், எதிர்பார்க்கிற சந்தோஷம், இந்த உலகத்திலே மனிதனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற பல சந்தோஷங்களும் சமாதானங்களும் இருக்கிறது. அதனால் மனுஷனாக இருந்தால் அவன் எல்லாம் எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனால் அவைகளிலே சில சமயத்திலே குறைபாடு வரும் பொழுது வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விடுகிறோம். ஆகையினால் போதும், அன்னைக்கு எரியா சொன்ன மாதிரி போதும், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கத்தோடைய வேலை நிமித்தமாக வந்து நான் 35 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இந்த ஊழிய பாதையில் அநேகம் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அநேக ஜெபங்களை இயேசு கேட்டிருக்கிறார். ஆனால் இயேசு கேட்காத ஒரு ஜெபம் என்னன்னா, அன்றைக்கி எலியா சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பல தடவை, ஒரு தடவை இல்லை பல தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபத்தை அவர் கேட்கலை. போதுமாண்டவரே ஜீவன் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும்னு கேட்டிருக்கிறேன். அவர் கேட்கலை. அவர் கேட்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆகையினால் இந்த உலக வாழ்விலே சமாதானம் என்பது இல்லாமற் போகும் பொழுது, சந்தோஷம் என்பது எடுபட்டு போகும் பொழுது, நாம் எதிர்பார்க்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்திலிருந்து நாம் அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையை நம்முடையதான வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, போதும் முடித்து கொள்வோம் என்று நினைக்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக இங்கே வர்றதுக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒரு விசுவாசியை சந்தித்தேன். அவரோடு கூட பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார், பாஸ்டர், இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு அப்படி கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவருக்கு உலக வாழ்வுக்கு தேவையான எல்லா வசதிகளும் என்ன செய்யுது இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற, ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்னார். என்னன்னு கேட்டேன். நானே என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டால் நரகத்துக்கு போய்விடுவேன் என்ற பயம் எனக்கு இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே என்னையே நான் முடிச்சிருப்பேன் என்னார். அப்படி தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உலகத்திலே மனுஷர்களை பார்க்குறோம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா சூட்டு போட்டிருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, நல்ல அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையிலே வேதனையான அநேகம் அனுபவங்கள், வாழ்க்கையின் வேதனையான அனுபவங்கள், இந்த ஆத்மாவை வேதனைப்படுத்துகின்ற சமாதான குறைவுகளை சந்தோஷக் குறைவுகளை கொண்டு வருகிற இந்த வேதனையான அனுபவங்கள் ஆகையினால் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்வதா என்று ஒரு எண்ணத்துக்கு நேராக மனுஷனை கொண்டு செல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தருவார், நிறைவான சமாதானத்தை தருவார். இந்த உலகத்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாததும் இந்த உலகத்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமான அந்த மேலான சந்தோஷத்தை உலகம் கொடுக்க முடியாது, உலகம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மேலான சமாதானத்தை, மேலான சந்தோஷத்தை ஆண்டவராகிய தேவன் நிச்சயம் நமக்கு தருவார். ஆகையினால் இந்த சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது பரலோக தேவனிடத்திலிருந்துமே நாம் பெற்றுக்கொள்கிற அந்த மேலான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, எத்தனையோ வாழ்க்கைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் வாழும்போது ஆண்டவராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் பரலோக தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த மேலான சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது, அவருக்கு நன்றி செலுத்த மறந்து போய்விடக்கூடாது. ஆகையினால் அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்புறம் தொடர்ந்து அந்த 103 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற அநேகம் நன்மையான இவுகளை குறித்தெல்லாம் அங்கே வருகிறது. சுருக்கமாய் அதை இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலக வாழ்வுக்காக ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு நன்றி சொல்ல நாம் மறந்து போய்விடக்கூடாது. யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம், நன்மையான எந்த இவுகளும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறார். இப்போ எந்த நன்மையான இவுகளையும் எங்கிருந்து நாம் நன்மையான இவுகளை பெற்றுக்கொள்ள முடியும்? பரத்திலிருந்து, அந்த வசனம் அழகாக இருக்கிறது, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிலே ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நன்மையான இவுகள் பெனிஃபிட்ஸ், த வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸாக இருந்தாலும், எந்த பெனிஃபிட்ஸாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும், ஃப்ரம் வேர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம், அது எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஃப்ரம் ஹெவன். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே சொல்லியிருக்கு இந்த நன்மையான ஈவுகள் வந்து ஹெவன் மெய்டு, ஹெவன் மெய்டு, பரலத்திலே உண்டாகிறது. ஆகையினால் நிறைய ஹவ் இட் இஸ் மெய்டு, ஹவ் இட்ஸ் மெய்டு என்கிற இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துருக்குறீங்க. ஆகையினால் அது எங்கே உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மைக்கு, இந்த ஸ்டேண்டு, நாம் போட்டிருக்கிறதான ட்ரெஸ், நாம் பயன்படுத்துகிற வாட்சோ கண்ணாடியோ வேறு எதெல்லாமோ, இது எங்கே உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி தெரியும் நமக்கு. இந்த உலகத்திலே உள்ளதான நன்மைகள் பரலோகத்திலே உற்பத்தி ஆகிறது. ஆமாம், பரலோகத்திலே உருவாகிறது, பரலோகத்திலிருந்து உருவாகி பரலோக தேவரே அவைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகையினால் உலக வாழ்வுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் ஆக இருந்தார், இந்த நன்மையாக இருந்தாலும் பரலோகத்திலே ஆண்டவராகி தேவன் அவைகளை ஆயத்தம் செய்கிறார், உருவாக்குகிறார். பரலோகத்திலிருந்துதான் அவைகள் நமக்கு வர வேண்டும், பரலோக தேவனிடத்திலிருந்துதான் அவைகள் நமக்கு வர வேண்டும். அதை நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தையை. எந்த நன்மையான ஈவுகளாக இருந்தாலும் பரலோக தேவனே அவைகளை உருவாக்கி பரலோக தேவனே அவைகளை நமக்கு கொடுக்கிறார். இப்போ பரலோகத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற நன்மைகள், பரலோக தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது, அவரை மகிமைப்படுத்த மறந்து போய்விடக்கூடாது என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறார். அப்புறம் நாம் மறந்து போகாமல் இருக்க வேண்டிய இன்னொரு சந்தர்ப்பத்தையும் குறித்து வேதத்திலிருந்து சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகி தேவனை நீ நினைக்க வேண்டும், ஆண்டவராகிய தேவன் மேல் நினைவு கூற வேண்டும். கர்த்தரை நீ மறந்து போகக்கூடாது என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கார். கர்த்தரை மறக்க கூடாது. டோன்ட் எவர் ஃபர்கெட் காட் ஹிம்செல்ஃப். ஆண்டவரை மறந்து போகக்கூடாது, கர்த்தரை மறந்து போகக்கூடாது, ஆண்டவரை மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளையும் மறக்கக்கூடாது, கர்த்தரையும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராகிய தேவனை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடையதான வாழ்க்கையிலே கர்த்தரை மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை மறந்து போகின்ற ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே இருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினால் உன்னுடைய சுய புத்தியின் மேலே சாயாத. லீ நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், லீ நாட் ஆன் யுவர் ஓன் வேஸ், பட் ட்ரஸ்ட் இன் த லார்ட், ரிலை ஆன் த லார்ட். ஆண்டவராகி தேவன் மேலே நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன்னுடையதான சுய புத்தியிலே அல்ல, உன்னுடையதான சுய ஞானத்திலே அல்ல, உன்னுடைய சுய எதிர்பார்ப்பிலே அல்ல, ஆண்டவர் மேல் நீ நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனை நீ நினைக்க வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது, அவைகளை விளக்கி சொல்ல எனக்கு நேரமில்லை, பிறகு நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 8 அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே சொல்லும் பொழுது சொல்கிறார், ஆண்டவரை நீ மறந்து போகாதே. 8 அதிகாரம் 18 வசனம் என்று நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசியுங்கள். போதும் 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 பிரதர். அங்கே சொல்லியிருக்கு, ஆண்டவராகிய தேவனை நீ நினைக்க வேண்டும், அவரை மறந்து போகக்கூடாது என்று அநேகம் காரியங்களை அந்த 8 அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் அங்கே நினைப்பூட்டுகிறார். ஆகையினால் நீ கட்டாத வீட்டிலே குடியிருக்கும் பொழுது, நடாத தோட்டங்களின் பலன்களை நீ அனுபவிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே உனக்கு நன்மையை கொடுத்த ஆண்டவரை நீ மறந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நீ எகிப்து நாட்டிலே அடிமையாக காணப்பட்டாய். ஆகையினால் அங்கே அடிமை வேலை செய்து செங்கல் சூளையிலே செங்கல் அறுத்து அடிமை வேலை செய்து ஒரு கடின வேலையிலே செய்து கொண்டிருந்ததான உங்களை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் என்று சொல்லுகின்ற அந்த தேசத்திலே, அந்த நல்ல தேசத்திலே ஆண்டவராகி தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கும் பொழுது ஆண்டவராகி தேவனை நீ மறந்து போகக்கூடாது, கர்த்தரை நீ மறந்து போகக்கூடாது. அந்த தேசத்தின் பலனை நீ அனுபவிக்கும் பொழுது, அந்த தேசத்தின் நன்மைகளை நீ அனுபவிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் என்னுடையதான சுய பலத்தினாலே, என்னுடைய சுய ஞானத்தினாலே, என்னுடைய சுய திறமையினாலே நான் இவைகளையெல்லாம் சம்பாதித்தேன் செய்தேன் என்று நீ சொல்லாதே. நான் சொல்றதெல்லாம் தேட்டம் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆகையினால் இவைகளெல்லாம் என்னுடைய சுயத்தினாலே வந்தது, என்னுடையதான தன்மையினாலே வந்தது, நானே இவைகளை எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்லிக் கொள்ளாதே. அது எப்படி இருக்கிறது என்றால், பெற்றோர் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி அவங்களை பெரியவங்களா மாற்றி அவங்களுக்கு தேவையான அநேகம் நன்மையான அநேகம் அனுகூலமான காரியங்களை எல்லாம் செய்து, பெற்றோர் வயதாகும் பொழுது ஒருவேளை பிள்ளைகளிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்ப்பாங்க, அப்போது அந்த பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் நீங்கள் ஒன்றும் எனக்கு செஞ்சதில்லை, எங்களுக்கு செஞ்சதில்லை, நான் தானாக தான் வளர்ந்தேன், ஆகையினால் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, குட் பை அப்படின்னு சொன்னால் டஸ் இட் மேக் எனி சென்ஸ்? ஆகையினால் அது நமக்கு ஆரோக்கியமான ஒன்றாக இருக்க முடியுமா? ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையான அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து மேன்மையான அநேகம் ஈவுகளை நம்முடையதான வாழ்க்கையிலே கொடுத்து ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மைகளை செய்யும் பொழுது அந்த நன்மைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஆண்டவரை மறக்கக்கூடாது. அங்கே சொல்லியிருக்க 18 வசனத்தை வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தான் உனக்கு உங்களுக்கு வேலை செய்வதற்கு தேவையான பலனை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், கிருபையை கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிற. உன்னுடைய திறமையாக சம்பாத்தியமாக அநேகம் காரியங்களாக காணப்பட்டாலும் அவைகளை செய்வதற்கேற்ற பலனையும் அவைகளை செய்வதற்கேற்றதான திறமையையும் பலனையும் கொடுத்தவர் ஆண்டவராகிய தேவன்தான். அல்லேலூயா. ஆமாம், நான் படித்த பட்டத்தினாலே, கற்றுக்கொண்ட திறமையினாலே இந்த வேலையை, உலகத்தின் அநேக வேலைகளை ஒருவேளை செய்வதற்கு ஞானத்தை அவைகள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய திறன், என்னுடைய அறிவு, என்னுடைய பலன், எனக்கு இருக்கிறதான செல்வாக்கு ஒருவேளை என்னை உயர்ந்த இடத்திற்கு என்னை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலேயும் செய்வதற்கு தேவையான பலனை கொடுத்தவர் ஆண்டவராகி தேவனே என்று கத்த திட்டவட்டமாய் அங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அந்த ஆண்டவரை மறக்கக்கூடாது, கர்த்தரை மறந்து போகக்கூடாது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை நாம் நினைக்கிறவர்களாக காணப்படும். நினைக்கிறவன் என்று சொல்லும்போது அம்மா என் இருதயத்திலே ஆண்டவரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். தகாத வழிகளுக்கு போவாங்க, தகாத காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், நான் இருதயத்தில் என் மனசில் ஆண்டவரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்படி நினைக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சும்மா நினை. யாத்திராகமம் 20 ஒரு காரியத்தை கற்பனை, ஒரு கற்பனையை சொல்லி வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நினைப்பாயாக சொல்கிறார். என்ன கற்பனை? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு நீ நினச்சா போதும், அப்படியா? ஆமாம், நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரை நினைக்கிறாங்க, தங்களுடைய மனதில் நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் திருட போகிறேன், தவறு செய்ய போகிறேன், எனக்கு என்ன செய்யக்கூடாது, காட்டி கொடுக்க தராதையும். ஆகையினால் நான் இப்படி போகிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தப்பும் தான், பிறகு நான் சரியாகி வந்துடுவேன். ஆகையினால் இப்படியெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாங்க. தங்களுடைய தகாத வழிகளிலே, தகாத செயல்பாடுகளிலே ஆண்டவரே என்னை காட்டி கொடுக்காதையும், என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பொறுத்துரும் ஆண்டவரே, கொஞ்சம் கண்டுக்கிடாமல் இரும், ஆகையினால் பிறகு நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதில்ல. ஆண்டவராகிய தேவனை நினைப்பது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாய், அவருக்கு ஆராதனை செய்யும்படியாய், அவருக்கு நாம் மகிமை செலுத்த, அவருக்கு ஆராதனை செய்ய அந்த ஒரு மேலான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆராதனை என்பது, துதித்தல் என்பது அது சாதாரணமான ஒன்று அல்ல. ஆகையினால் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த ஆராதனையில் இறங்கி வந்து ஒரு விசேஷித்த அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆகையினால் நம்ம கண்களால் பார்க்க முடியாத ஆண்டவராகிய தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை நான் பார்க்குறேன், வி கேன் சி. ஆனால் இந்த கண்களினாலே பார்க்க முடியாத ஆண்டவர், ஆவியாய் அசைவாடுகின்ற ஆண்டவர், அந்த ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்காகத்தான் என் ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார், கர்த்தர் எப்பொழுது மனுஷனோடு ஐக்கியம் வைத்து கொள்ள வருகிறாராம், அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுதுதான் தம்முடைய ஜனங்களோடு அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆக என்னால் இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றிருக்கிற வேறே ஜாதி ஜனம் இல்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறார். ஆக என்னால் புதிய பாட்டிலையும் அதை நாம் வாசிக்கிறோம், சபையிலே கர்த்தராகிய தேவன் உலாவி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வருகிறதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் தரிசனம் காண்கிறார். ஆகையினால் ஆண்டவராகிய தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டாகும். எங்கே உண்டாகும்? நமக்குள்ளே உண்டாகும். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஆண்டவராகிய தேவன் அதை செய்ய முடியும். ஆகையினால் பரலோக தேவனோடு நெருங்கி சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருவார். ஒரு வாலிப சகோதரன் கொஞ்ச நாட்களாக நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார். அங்கே அவர் ஒரு நாள் அவரை தனியாக சந்திக்க போயிருந்தேன். பல நாட்களாக அரைத்தனுக்கு அரதியர் வர்றாரு. ஒரு நாள் போய் பார்ப்போன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், நான் மிகவும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னும் விட முடியாத பல பாவ காரியங்கள் எனக்கு இருக்கிறது. ஆகையினால் அதை எப்படி அதிலிருந்து விடுதலை அடைவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் ஆராதனைக்கு வந்து எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் அந்த நேரத்தில் நீங்களும் அந்த ஆராதனையிலே உங்களை இணைத்து கொண்டு நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வீர்களானால் பரலோக தேவனுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சந்திப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் உங்களிடத்திலிருந்து அந்த தன்மை உங்களை விட்டு விலகி போகிறதை உங்களாலே விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஆம், நீங்கள் சொல்கிறபடி பல அனுபவங்கள் எனக்கு வந்துட்டு, ஆகையினால் ஒரு சில வாரங்கள் நான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் ஒரு சில பாவங்களெல்லாம் என்ன விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. ஆமாம், தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யுங்க. பாவத்தை விட்டுவிட மனுஷனுடைய சுயத்தினாலே முடியா, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரலோக தேவனுடைய உதவி இல்லாமல் முடியா. ஆண்டவராகிய தேவனுடையதான ஒரு அற்புதமான செயல்பாடு ஆராதனையில் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அதனால தான் இயேசு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ உண்மையாய் அந்த ஆராதனையை நாம் செய்யும் பொழுது அந்த ஆராதனையிலே கர்த்தர் இறங்கி வருகிறது மட்டுமல்ல, இறங்கி வருகிற ஆண்டவர் என்ன வருவார், இறங்கி வரும்போது சும்மா வேடிக்கை பார்க்க வருவாரா, இல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எப்படி என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்காக வருவாரா, எதுக்காக வருவார், அவர் ஆசீர்வதிக்க வருவார், சும்மா வரமாட்டார். அவர் வரும்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கவே வருவார், நமக்கு நன்மைகளை கொடுக்கவே வருவார். ஆகையினால் ஆராதனையிலே அவரோடு நாம் நெருங்கி சேரும் பொழுது பரலோக தேவனுடைய அந்த மேலான கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு நிமிடம் நாம் வரும் எழுப்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி இந்த நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்திருக்கின்ற எந்த நன்மைகளையும் மறந்து போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதோடு அவன் நிறுத்தி விடவில்லை. ஆத்துமாவே நீ ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவராகிய தேவனுக்கு நீ மகிமையை செலுத்த வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான். ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்ற பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பதிலீடாக ஆண்டவராகிய தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது. முதலாவதாக அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும், அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடே அவருக்கு நாம் ஆராதனை செய்ய ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது துக்கத்தோடு அல்ல. அன்பு செலுத்துவதற்கு அடையாளமாய் அவருக்கு நாம் ஆராதனை செய்வோமானால் நாம் செய்யும் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஆராதனையின் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதான ஆண்டவருடைய அற்புத வல்லமையை நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆத்மாவிலே சரீரத்திலே நாம் அனுபவிப்போம், நாம் உணர்வோம். இது ஒரு வேடிக்கையான ஒரு அனுபவம் அல்ல. ஏதோ மனிதர்களை ஒரு காரியத்தை சொல்லி ஏமாற்றி விடுகின்ற ஒன்று அல்ல. உண்மையாய் ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமையை செலுத்தும் பொழுது, உண்மையாய் அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது நம்முடைய கண்களை மூடி, நம்முடைய நாவுகளை திறந்து, நம்முடைய எண்ணங்களை சிந்தைகளை கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக ஒரு முகத்தோடு ஐக்கியப்படுத்தி பரலோக தேவனுடையதான ஒரு மேலான கிருபை நம்மேல் இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போமானால் அந்த பரலோக தேவன் நம்முடைய கிருபையினால் நம்மோடு தொடர்பு கொள்வார். அந்த பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவர், பரலோகத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரலோக தேவன், அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது நம்மோடு அவர் தொடர்பு கொள்வார், நம்மோடு தொடர்பு கொள்வார், நம்மோடு ஐக்கியப்படுவார். அந்த பரலோக தேவன் நம்மோடு ஐக்கியப்படுவார், நம்முடைய நம்முடைய ஆத்மாவிலே நம்மோடு அவர் ஐக்கியப்படுவார், நம்மோடு தொடர்பு கொள்வார். ஓ காமா சிகே நமுகானா சிங்கோ ரபௌதனாரியா, ஏதோ தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இடத்திலே அவர் இல்லை. அநேக ஒருவேளை மைல்களுக்கு அப்பாலே, அநேக தூரத்திலே மில்கி வேயை கடந்து அங்கே மேலான ஒரு இடத்திலே, வெகு தூரத்திலே பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகையினால் அந்த பரலோகம் அங்கே குயட் ஃபார் பிளேஸ், மிகவும் டிஸ்டன்ஸ் இருக்கிறார்.
நமக்கு அருகிலே வருகிறார். அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது அந்த மேன்மையான ஈவுகளை, அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அவருக்கு துதி செலுத்துவதினாலே, அவருக்கு மகிமையை செலுத்துவதினாலே, அவருக்கு ஆராதனை செய்வதினாலே ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும், ஒரு அதிசயம் நமக்கு நடக்கும். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு அற்புதம், நம்முடைய ஆவியிலே ஒரு அற்புதம், நம்முடைய சரீரத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவராகிய நிச்சயமாய் நமக்கு செய்வார். இந்த நாளிலே கூட அதை கர்த்தர் நமக்கு செய்ய முடியும். அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு ஆத்தும சுகம், ஒரு சரீர சுகம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, உமோடு உள்ளதான உறவிலே ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான செயல்பாடு எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நடைபெற வேண்டும். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், 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 ஊற்றுமையா. ஆண்டவரே அந்த கிருபையின் வல்லமையே என்னிலே ஊற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே ஊற்றும் என்று கேட்போம். நன்றி 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 நன்றி. நம்முடைய சிந்தைகளை மறுரூபமாக்குகிற அந்த அற்புத வல்லமை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அந்த அற்புத வல்லமை, நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே அற்புதங்களை கொண்டு வருகிற அந்த அற்புத வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்கி வரட்டும், நம்முடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கி வரட்டும். எங்களுடைய ஆத்மாவில், எங்கள் ஆவியில், எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே நம்முடைய அற்புத வல்லமையை நாங்கள் அனுபவிக்க நம்முடைய மகிமையின் வல்லமையினால் எங்களை ஆள்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி.